இன்னைக்கு தலைப்பு என்னன்னு சொன்னா நான் நேரடியாக அவர் அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும் ரசூலின் மீது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. இதே தலைப்பு என்ன? தியாகம் மலரட்டும், தீவிரவாதம் அழியட்டும். இது தலைப்பு. இந்த தலைப்புக்குள்ள ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. நற்காரியங்களை நிறைவரச் செய்வான் வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு பெயர் தியாகம். நற்காரியங்களை நிலைநிறுத்துவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு பெயர் தியாகம். தீவிரவாதம் என்றால் தீய காரியங்களை எப்படியாவது நடாத்திவிட வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களை சாகடிப்பதற்கு பெயர் தியாகம், தீவிரவாதம். தன்னை அர்ப்பணிப்பதா அல்லது அடுத்தவர்களை சாகடிப்பதா? இதுதான் கேள்வி. நாம் சொல்கிறோம் தன்னை அர்ப்பணிப்பது வளர வேண்டும். எதற்காக அர்ப்பணிப்பது? நல்ல காரியங்கள் இந்த நாட்டிலே நடக்க வேண்டும், இந்த ஊரிலே நடக்க வேண்டும், இந்த உலகத்திலே நடக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய சொல்லை, தன்னுடைய செல்வாக்கை, தன்னுடைய உடலை, தன்னுடைய உடமைகளை, தன்னுடைய உயிரை, தன்னுடைய சொந்தத்தை, தன்னுடைய பந்தத்தை, தன்னுடைய பாசத்தை, தன்னுடைய நேசத்தை, தன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நடக்க வேண்டும், இந்த நாணயத்திலே நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, பெரியவர்களே, முடிவு கட்டி வையுங்கள். இந்த நேரத்திலே நாம் பேசுவது விளையாட்டல்ல, வேடிக்கைக்காக பேசவில்லை, அல்லது யாரையாவது தாக்குவதற்காக பேசவில்லை. நாம் எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும்? தியாகத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் நாம் மனிதர்கள், தீவிரவாதத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் நாம் மிருகங்கள். தீவிரவாதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் தீவிரவாதத்துக்கு சம்பந்தம் இல்லையே தவிர எங்களுக்கு ஒரு வாதம் இருக்கிறது, அந்த வாதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாராவது நினைத்தால் அவர்கள் பிடிவாதக்காரர்கள். நமக்கென்று ஒரு வாதம் இருக்கிறது இல்லையா? நாம் இறைவனை ஒருவன் என்று சொல்லுகிறோம், அது நம்முடைய வாதம். இந்த உலகத்தில் இறையாட்சி நடக்கிறது என்று சொல்லுகிறோம், அது வாதம். நம்ம மீது இறையாண்மைதான் நடக்கிறது என்று சொல்லுகிறோம், அது வாதம். இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாகத்தான் இந்த நாணயத்திலே மக்கள் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம், அது நம்முடைய வாதம். நன்மைதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம், அது வாதம். நீதி நேர்மைதான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம், அது நம்முடைய வாதம். குணமும் பண்பும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம், அது நம்முடைய வாதம். ஒழுக்கமும் சீலமும் இருக்க வேண்டும் சொல்கிறோம், நம்முடைய வாதம். ஒருத்தனுக்கு ஒருத்திதான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம், அது நம்முடைய வாதம். பார்வையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம், அது நம்முடைய வாதம். பொய் சொல்லக்கூடாது என்று சொல்கிறோம், அது நம்முடைய வாதம். ஏமாற்றக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, கடத்தல் செய்யக்கூடாது, அடுத்தவரை சொத்து அபகரிக்க கூடாது என்பது மட்டுமல்ல, அடுத்தவரை பற்றி அனாவசியமாக வாய் திறக்க கூடாது, பேசக்கூடாது, இது நம்முடைய வாதம். இதையும் நீங்கள் தீவிரவாதம் என்று சொல்லுவீர்களே ஆனால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார் இல்லை. யாருக்கு குறிக்க வேண்டுமோ குறித்து வைத்துக் கொள்ளட்டும். சோதரர்களே, நம்முடைய ரத்தத்திலே ஊழியது வீரம், ஆனால் அந்த வீரத்தை நீதிக்காக செலுத்துவோம், நேர்மைக்காக செலுத்துவோம், உண்மைக்காக செலுத்துவோம், அன்புக்காக செலுத்துவோம். சகோதரர்களே, நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் குர்ஆனை தந்திருக்கிறான். குர்ஆன் சாதாரணமான, அவர் கேட்டது போல குர்ஆனை படிக்க வேண்டாமா? தெரிந்து குர்ஆனை தெரியாமல் மூமினாக இருப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. நான் ஆளுங்களையும் சொல்லுவேன், இந்த ஆளுங்களையும் சொல்லுவேன், என்னுடைய சக நண்பர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள், எனக்கு தெரியும். என்னையும் சொல்லுகிறேன், குர்ஆனை ஏதோ உலக ஆதாயத்துக்காக அல்லது மறுமையினுடைய பரக்கத்துக்கு உபயோகிப்பதற்கிறது. ஜூரி படிக்கிறவர் ஆடிக்கிட்டே படிக்கிறாரா? நாவல் படிக்கிறவர் ஆடிக்கிட்டே படிக்கிறாரா? குர்ஆன் ஓதுறவர் மட்டும் ஏங்க ஆடுறாரு? தீனை ஆட்டுகிறார், கடைசியில விழுக வைக்கிறார். கருத்து விளங்காத இடத்த தான் ஆட்டுவாருங்க. அதுக்கு பேர் ஓதுறதுன்னு வச்சுட்டோம். ஓதுறது ஒண்ணு, ஓதி பார்க்கறது ஒண்ணு. குர்ஆனை நம்ம ஓதித்தான் பார்க்கிறோம், குர்ஆனை ஓதி பார்க்கிறோம், அவ்வளவுதான். இல்லை, குர்ஆன் என்பது வாழ்க்கையினுடைய வழிகாட்டி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காண்பித்து விட்டு போயிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ பரக்கத்துக்கு வந்த மனிதர் அல்ல. சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தை உருவாக்கி 1400 வருஷத்துக்கு முன்னாலே என்ன நிலை இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அந்த அரபகத்திலே வாழ்ந்தவர்கள் அந்தகார இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, ஒரு பக்கத்திலே அவர்களுடைய நாவன்மை இருந்தது, திறமை இருந்தது, வீரம் இருந்தது, சாமர்த்தியம் இருந்தது. ஆனால் அதே நேரத்திலே அறியாமை, அவர்களுடைய அறியாமை, அதைத்தான் ஐயாம ஜாகிரியத்தின் சொல்லப்படுகிறது. அவர்களை ஆளுவதற்கு கூட யாரும் தயார் இல்லை. அது மாதிரியான பிரதேசத்திலே, அது மாதிரியான தேசத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க வைத்தான். அவர்களை ஆளுவதற்கு கூட யாரும் தயார் இல்லை. ஏனென்றால் ஆளுவதாக இருந்தால், ஆளுவதாக இருந்தால் அதை எப்படி போல என்க நான் சொல்றதா சொல்லணும் விளங்குறதுக்கு, ஆனா நல்லா இல்லை, சரி விட்டுதான். அவர்களை ஆளுவதற்கு தயார் இல்லை. காரணம் என்றால் அவர்கள் அறிவு ஜீவிகளாக நடமாடுவதற்கு தயார் இல்லை. அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பினான். அனுப்பி ஆளாளுக்கு ஒரு திசை, நினைத்தவர்கள் எல்லாம் நினைத்தை செய்து கொண்டிருந்தார்கள். சோதர்களே, ஐந்து வகையான நிக்காக இருந்தது அந்த காலத்திலே. ஐந்தும் அங்கீகாரம் பெற்றவை, சொல்ல முடியுமா? ஆனா இந்த காலம் அப்படித்தான் இருக்கு. ஐந்தும் அங்கீகாரம் பெற்றவை. ஒரு பெண் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாலே ஒரு வெள்ளை துணி நட்டு வைத்து விட்டால், ஒரு வெள்ளை கொடி கட்டி வைத்து விட்டால், அந்த வீட்டுக்கு யார் வேண்டாலும் போகலாம். போனவன் எல்லாம் அவளுக்கு புருஷன். சமுதாயம் அதை ஆட்சேபனை செய்யாது. அவன் வீட்டுக்கு முன்னால கொடி வச்சுட்டாலே, இப்ப பம்பாயில ரெட் லைட் ஏரியாவுக்கு போன மாதிரி. ஆனா அது நிக்காகனு சொல்றது இல்ல, அவங்க நிக்காகன்னே சொன்னாங்க. எப்படி நாம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நிக்கா செய்திருக்கிறேன்னு சொல்லி அந்த பெண்ணோட தனிமையாக குடும்பம் நடத்துறோம், யாரும் என்ன செய்யறது இல்ல, ஒண்ணு சொல்றது இல்ல, மாத்தமா ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்களா, பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் முடிச்சு மறுநாள் பார்க்க வருவாரு, அத்தா வருவா, அம்மா வருவாங்க, அண்ணன் வருவாரு, தம்பி வருவாரு, பிஸ்கட் வாங்கிட்டு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு இருங்களா, இந்த ஊர்ல பழக்கம், உங்களுக்கு கல்யாணமா இல்லையா, பழமா, சரி திண்டுக்கல்லா இருக்கதான் பழம், எங்க ஊர்ல எல்லாம் பழம் கிடைக்காதுங்களா கீரனூர்ல, அதனால ஹார்லிக்ஸ் பாட்டில் அது இது கொஞ்சம் பூஸ்டா இருக்கட்டும், பூஸ்ட் அப்படி வாங்கிட்டு போறது. போய் என்ன பாக்குறது, அந்த அவங்க இன்னைக்கு குளிச்சிருக்காங்களா, என்னமாவது விசேஷமா, அந்த விசேஷத்தை எதை தப்பா செஞ்சா ஜினான்னு சொல்றோம், என்ன பேசுவோம், அவ ஜினா செஞ்சுட்டாங்க, ஜினா செஞ்சுட்டாங்க. இங்க போயிட்டு வந்து என்ன சொல்ற, புள்ள நல்லா இருக்குதுங்க, செஞ்சது காரியம் ஒண்ணுதான், ஆனா இங்க வந்து என்ன சொல்றோம், ஜினாங்க, விபச்சாரங்க. ஆனா அங்க வந்து புள்ள சந்தோஷமா இருக்குதுங்க. யாரு, பொண்ணோட அம்மா சொல்லுது, பொண்ணோட அத்தா சொல்றாரு, பாத்தீங்களா, பொண்ணு அம்மா கேட்கும், போய் பாத்துட்டு வந்தீங்களா, பாத்துட்டு நல்லா இருக்குதா, என்ன அர்த்தம், அதான் அர்த்தம். இதே போல அந்த பெண் கொடி நட்டு வைத்து விட்டால் அந்த வீட்டுக்கு யார் வேண்டாலும் போலாம், போனவன் எல்லாம் புருஷன். குழந்தை பிறந்தா என்ன ஆகும், இந்த கேள்வி வரும், குழந்தை பிறந்தா அவ பார்த்து யாரு வந்துட்டு போனவங்க இல்ல, யார் இதற்கு அப்பா என்று சொல்லுகிறாரோ அவன் தான் அப்பா. இது மாதிரி அஞ்சு வகையான கல்யாணம் இருந்தது என்று சொன்னால், இதை விட அநாகரிகம் காட்டு பிராண்டித்தனம் வேறொன்று இருந்திருக்க முடியுமா? அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அனுப்பி அவர்களை எல்லாம் பக்குவப்படுத்தினார். முதல் பக்குவம் என்ன படுத்தா, இவர்களை எல்லாம் சிந்தனையில் ஒற்றுமை ஏற்படுத்தினார். இதாங்க அடிப்படை, அவர்களுடைய சிந்தனையில் ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள். மத்த விஷயங்கள் எல்லாம் வித்தியாசப்பட்டவங்களா இருந்தாங்க, தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன். ஆனால் அவர்களுடைய சிந்தனையை ஒருமைப்படுத்தினார்கள், ஒருமை பாட்டை ஏற்படுத்தினார்கள். ஓரிறை வணக்கத்தை கொண்டு நாம் எல்லாம் இறைவனுடைய அடிமைகள் என்ற ஒருமை சிந்தனை ஏற்படுத்தினார்கள். நாம் இறைவனுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டியவர்கள். இறைவன் தான் ஆதிக்கமுடையவன், வஹு அஹ்கமுல் ஹாக்கிமீன், அவன் தான் ஹாக்கிம், வஹு மாலிக்குல் முலூக், அவன் தான் அரசன், அவன் தான் எஜமானன், அவன் தான் ஆதிக்கமுள்ளவன், அவனுக்குத்தான் நாம் அடிமைகள், வேறு யாருக்கும், நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்ற கொள்கையை பிரகடனப்படுத்தி அவர்களை ஒன்று சேர்த்தார்கள். ஓராண்டு ஈராண்டல்ல அவர்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சமல்ல, அவர்கள் பட்ட வேதனைகள் கொஞ்சமல்ல. உதய தொகிலாகி மாலம் யூதாகதோன் அவர்களே சொன்னது, இந்த உலகத்திலே யாருமே கொடுக்கப்படாத அளவு நான் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறேன். உலகத்திலே யாருமே கொடுக்கப்பட்டதில்லை. சோதரர்களே, நல்லதை சொல்ல போனவர்களை, நல்லதை சொல்ல போனவர்களை அவர்கள் சொல்லாத அடித்தார்கள். அந்த கல்லால் அடித்தால் பொறுத்துக் கொள்ளலாம், ஆனால் சொல்லடி இருக்கிறதே அது மரணம் வரை மறக்காது. என்னவெல்லாம் சொன்னார்கள், எப்படியெல்லாம் சொன்னார்கள். ஒரு கடை தெருவிலே அந்த காலத்திலே சந்தைகள் இருந்தது. அந்த சந்தையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லிக் கொண்டு, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, இதுதான் நம்முடைய தாரக மந்திரம் சகோதரர்களே. லா இலாஹ இல்லல்லாஹ் நம்முடைய தாரக மந்திரம். இங்கே செங்கோட்டையுடைய உச்சியை என்று சொல்லுவோம், இமயத்துடைய உச்சியை என்று சொல்லுவோம், அவருடைய ஆழத்திலே எடுத்திருக்கும் போது அதைத்தான் சொல்லுவோம். நம்முடைய நடத்தை எப்படியும் இருக்கலாம், நம்முடைய செயல் எப்படியும் இருக்கலாம், ஏனென்றால் நாம் பாவப்பட்ட மனிதர்கள், ஆசைக்கு அடிபணிந்த மனிதர்கள், இச்சைக்கு ஏங்கிய மனிதர்கள். நம்முடைய சூழ்நிலை எப்படியோ இருக்கிறது. எனவே எத்தா பாவம் செய்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம். லாயிலா இல்ல நம்முடைய தாரக மந்திரம். அல்லாஹுவான் செய்கிறான், அல்லாஹ் ஒருவன், அவன் எது வேண்டுமானாலும் செய்வான், யாரையும் செய்வான், எங்களையும் செய்வான், உங்களையும் செய்வான், ஊரையும் செய்வான், நாட்டையும் செய்வான், உலகத்தையும் செய்வான். ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். பின்னாலே ஒருவர் தன்னுடைய ஒரு பெரிய, அந்த காலத்தில் பெரிய ஜுபானியர் பழக்கம் முதல்ல சொன்னது போல அது நிறைய கல்லு போட்டு வச்சிருக்கிறார். இது மாதிரி சின்னது இல்லை, அவருடைய முந்தான பெருசு, அது நிறைய கல்லு போட்டுக்கொண்டு அந்த கல்லாலே அவர் அடிச்சுக்கிட்டே போறார். யாரே முகமது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகிக்க முடியுமா? இன்னைக்கு யாராவது போய் தொழுக போய் கூப்பிடுறோம், பின்னால ரெண்டு பேரும் இந்த கல் எடுத்து அடிச்சா என்ன செய்வோம்? போங்கடா, நீங்களாச்சும் உங்க தொழுகையாச்சும் எப்படியோ நாசமா போங்கடா, அதுல மட்டும் சொல்லுவா இல்லையா? ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் சொல்லல, போய்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை காயப்பட்டிருப்பார்கள், என்னென்ன வேதனைப்பட்டிருப்பார்கள். அப்ப அந்த சஹாபி, அவர் அப்ப முஸ்லிமா இல்லை, அந்த சந்தேக ரசூலுல்லாஹ் பார்க்கிறார். பின்னால போற நபர் கல்லால் அறியில பாக்கிறார், பார்த்துட்டு வேறொருத்தட்ட கேட்கிறார், முன்னால போறவர் யார்? குழு லாயிலா இல்லல்லாஹ் துவலியை சொல்றாரு, அவர் யார்? அவர் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். பின்னால போறவர் யார்? அவருடைய செச்சா, சொந்த செச்சா, கல் அடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிறார். ரசூல் போய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். இது மாதிரியாக சொல்லி 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 இல்லல்லாஹ் இல்லல்லாஹ், இறை மண்ணுடைய ஆணைதான் இந்த உலகத்தில் நடக்கும், அவர் நாடியதான் நடக்கும். நாம் அவரால் படைக்கப்பட்டவர்கள், நம்முடைய கவனம் ஹாலிக்கின் பக்கம் தான் இருக்க வேண்டும். மஹ்லூக் எதுவும் செய்யாது, சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்கள் எதுவும் செய்யாது, அவன் சிருஷ்டிகர்த்தா, அவன் தான் செய்கிறான் என்ற சிந்தை என்று சொல்லி சொல்லி சிந்தனை ஒருமையை ஏற்படுத்தினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை 13 வருஷ காலத்தினுடைய வாழ்க்கையிலே மக்களுடைய சிந்தனையை ஒருமைப்படுத்தினார். அதன் மூலமாகத்தான் இந்த பாருலகிலே கியாமத்து வரை அவர்களுடைய வழிக்கு ஜெயம் கொடுத்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த சிந்தனை ஒருமை ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது இன்று நாம் பிளவுபட்டிருப்பதற்கு காரணமே நம்முடைய சிந்தனைகள் வேறுபட்டிருப்பதுதான். ஒரே சிந்தனை, நம் எல்லோருக்கும் ஒரே சிந்தனை இருக்க வேண்டும், என்னால் நாம் ஒன்றுபட்டு இருக்க முடியும். நம்முடைய சிந்தனைகள் வேறுபடுவதுதான் நம்மை வேறுபடுத்தி விடுகிறது. அந்த சிந்தனை ஏற்படுத்தி அங்கேதான் குர்ஆன் இறங்க ஆரம்பிக்கிறது. சிந்தனை ஒருமைப்படுத்துவதற்காக வேண்டி என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ சொல்கிறார்கள். அந்த சமயத்தில் இறங்கிய ஆயத்துகள் எல்லாம் கியாமத்து சம்பந்தப்பட்ட ஆயத்துகள், மறுமை சம்பந்தப்பட்ட ஆயத்துகள், அல்லாஹுடைய அத்தாட்சி சம்பந்தப்பட்ட ஆயத்துகள், அல்லாஹுவை விளங்குவதற்கு வேண்டிய ஆயத்துகள் குர்ஆனிலே 500 ஆயத்து தான் சட்டம் சம்பந்தப்பட்ட ஆயத்துகள். மீதமெல்லாம் அல்லாஹுவை விளங்குவதற்காக, அல்லாஹுடைய சக்தி புரிவதற்காக, அல்லாஹுடைய மான்மியத்தை புரிவதற்காக, அல்லாஹுடைய வலுப்பத்தை விளங்குவதற்காக. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? சும்மா அல்லாஹ்ங்கிறது நம்ம கற்பனை பண்ணிக்கிட்ட ஒரு உருவம் அல்ல. ஏதோ நம்ம ஏதாவது ஒண்ணு பயப்படுறதுக்கு ஒண்ணு வேணுமேங்கிறதுக்காக அல்லாஹ்ன்னு நம்ம கற்பனை பண்ணல. சோதரவேளை சில சமயம் அப்படி நினைப்பு வரலாம், ஷைத்தான் நினைப்பு போடலாம், என்னவாது இருந்தா தானே பயக்க முடியும், அதுக்காக என்ன பண்றது, ஒரு அல்லாஹ் நினைச்சு வச்சுக்கலாம். இல்ல, அல்லாஹ் இருக்கிறான், அவன் தான் நடக்கிறான் உண்மை. நாங்கள் ஹதீஸில் துஆவிலே இருக்கிறது, இன்னக்கு நிச்சயமா நீ இப்படிப்பட்ட ரப்பு இல்ல, எப்படிப்பட்ட ரப்பு, நாங்கள கற்பனை செய்து கொண்ட ரப்பு இல்ல, நீ நீயாக இருக்கிற ரப்பு, நீ நீயாக இருக்கிறாய், நாங்கள் உண்டாக்கி ரப்பு இல்ல. இப்படி சொல்லி சொல்லி அவர்களை ஒருமுகப்படுத்தி எப்படி வாழ வேண்டும் என்பதற்குரிய வழிகளை அல்லாஹ் சொல்லி தந்தான். இபாதத்தை எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் அது பின்னாலே. முதல்ல சொல்லி தர அல்லாஹ்வுத்தால இந்த உலகத்துல இங்க நீதியாக, நேர்மையாக, நியாயமாக, ஒழுக்கமாக, யாருக்கும் உங்களால எந்த தொல்லையும் வரக்கூடாது. சோதரர்களே, யாருக்கும் உங்களால எந்த தொந்தரவு வரக்கூடாது. இன்றைக்கு இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கே சொல்லுகிறோம், வல்லரசுகளுக்கும் சொல்லுகிறோம், எங்களால யாருக்கும் துன்பம் வராது. யாராவது யாருக்காவது துன்பம் கொடுத்திருந்தால் அவர்கள் எங்களை மீறி செய்கிறார்கள், அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ நீங்கள் செய்யுங்கள். தெளிவாக சொல்லுகிறோம், நிச்சயமாக இந்த செய்தி எங்க போக வேண்டுமோ அங்கெல்லாம் போகும். சில பேர் சொல்லுகிறார்கள், நம்மளை பார்த்து சொல்றாங்க, நீங்க இப்படி எல்லாம் ஓபனா பேசுறீங்கன்னா உங்களை பிளாக் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. நான் சொன்னேன், இப்ப என்ன நம்ம ஒயிட் லிஸ்ட்ல இருக்கிறோம், பிளாக் நெய்வேலி பிளாக்ல இருக்கிறோம். நம்ம என்ன ஒயிட் லிஸ்ட்ல எப்பங்க இருந்தோம், பிளாக் லிஸ்ட் தான் இருக்கிறோம். எழுதிக்கிட்டோம். இப்ப இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாலே, ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால ஒரு தடவை ஒரு ரயில்ல ராமநாதபுரத்துல இருந்து நான் வந்துகிட்டு இருக்கிறேன். ராத்திரி அங்கதான் ஏறுவேன், ஏறி மெட்ராஸுக்கு போறதுக்காக இருக்கிறேன். அப்ப சாப்பிடும் போது கூட ஒருத்தர் இருந்தார். அப்ப அவர் சொன்னார், நான் வந்து ஏதோ சிபிஐல இருக்கிற பெரிய ஆபீசர் சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன கேட்டார், என்ன கேட்டார் தெரியுங்களா? ராமநாதபுரத்துல அவரு எதேச்சியா ஏறி இருக்கிறார், நானும் எதேச்சியா ஏறி இருக்கிறேன். அவர் என்ன கேட்டார், நீங்க தானே ஹலீல் அஹமத் கீரனூரிங்கிறவரும் கேட்டார். என்ன உங்க பேர் ஏற்கனவே எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னார். உங்ககிட்ட இருக்கிறது என் பேர், உங்ககிட்ட இருக்கிறது அல்லாஹ்விட்டே சொர்க்கத்தினுடைய லிஸ்ட்ல என் பேர் இருக்கிறதுக்கு அர்த்தம். நீதியாக நான் நடந்தான். அதனால சகோதரர்களே, உண்மை உண்மைதான். அதனால சொல்லத்தான் வேணும். அல்லாஹ் தஆலா அவர்களை அந்த 12 வருஷ காலத்தில் பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி முதல் சொன்னது உங்களால யாருக்கு தொல்லை வரக்கூடாது. நீங்க எந்த தொல்லை வந்தாலும் சகிச்சுங்க, எந்த தொல்லை வந்தாலும் உங்களுக்கு வந்தா அதை சகிச்சுங்க. ஆனா தீனுக்கு வந்தா சகிக்காதீங்க, மார்க்கத்துக்கு வந்தா சகிக்காதீங்க. அதை மாத்த பாருங்க, அதுக்காக உதைக்காதீங்க, அதை மாத்த பாருங்க. ஆனா உங்களுக்கு வந்தா சகிச்சுக்கலுங்க. இன்ன அல்லாஹ் யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ஸில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் வாழ்க்கையில் இருக்கணும். அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான். பில் அதல், முதல்ல நீதம். இந்த ஒண்ணு பத்தாதுங்களா? இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. வெறும் கோர்ட் உத்தரவு இல்ல. இன்னைக்கு இங்க எந்த உத்தரவு இருக்கோ நாளைக்கு மாறி போயிடும். கோர்ட்டே காணாம போயிருமே, கோர்ட்டே காணாம போயிருங்கல்ல. மூணா இருந்து ஒன்னா போயிரும். என்னங்க இப்படி ஆக்கிட்டீங்க? நாங்க ஒண்ணு கோர்ட்டை கலைக்கல, சுருக்கி இருக்கிறோம். மூணை கலைச்சிட்டீங்களா? ரெண்டாயிரம் சுருக்கி இருக்கவன், மண்டை பிச்சுக்கிறான். பெரிய பெரிய படிச்ச அறிவாளி எல்லாம் சோதரே, அதில் இது மாறாது. இந்த கோர்ட் மாறாது. அல்லாஹருடைய கோர்ட் என்றைக்கு நிறுவப்பட்டதோ அன்றையிலிருந்து இன்று வரை, இனி என்றும் வரை தேவத்துறையாதான். இன்னல்லாஹ் யாமுரு பில் அதில், நீதி. எந்த காரியத்தில் நீங்க நீதியாத்தான் நடக்கணும். நீதிக்கு மாறாக நடக்கிறவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்கு உரிமை வைத்தவன் அல்ல. அப்படி வர நடந்துட்டா உடனே தௌவா செய்யணும். வலி எஹ்சான், அடுத்து சொன்ன எஹ்சான், அதுல வேற அதுல சொன்னாலே போதும். எஹ்சான் சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க நீதி நடத்துறோம், நீதியாக நடக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு யாரையும் துன்புறுத்தி விடாதீர்கள், அழகாகவும் நடங்கள். விளங்க வேண்டிய விஷயம் சகோதரர்களே, எவருமே அதற்கு பிறகு எஹ்சான் என்ன தேவை? கெட்டது, அறிவிருக்கத்தக்கது, அட்டூழியம், இவைகளை அல்லாஹ் வெறுக்கு, இவைகளை விட்டு அல்லாஹ் தடுக்கிறான். மன்னக்கும் ஏதாவது ஒரு கௌமின் மீது நீங்கள் கோபப்படுகிற காரணத்தினாலே, அதான் அல்லாஹ் தாதீரு, நீங்கள் நீதியா நீதிக்கு மாறாக நடப்பதற்கு அது உங்களை தூண்டக்கூடாது. எந்த கோவம் நம்மளை கோபப்படுத்தினாலும் சரி, அவங்களை கோபப்படுத்துறாங்க, நம்மளை தீவிர விசாரணை செய்யறாங்க, நம்ம மேல கேஸ் போட பாக்குறாங்க, நம்ம அதை செய்யறாங்க, இது சொல்றாங்க, நம்மளை எரிச்சல் விட்டதுக்கு, நமக்கு கடுப்பு உண்டாக்குறதுக்கு என்னென்ன வேணுமோ அதுவெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் லாயிஜிரி மன்னக்கும் ஷனான கௌமின் அல அல்லாஹ் தாதீரு, நீங்கள் நீதிக்கு மாறாக நடக்க உங்களை தூண்டக்கூடாது. மாறாக யதீரு, யதீரு, நீதியாக நடங்கள், நேர்மையாக நடங்கள், நியாயமாக நடங்கள், ஒழுங்காக நடங்கள். இதற்கு மாறாக நடக்க உங்களுக்கு உரிமை இல்லை. நேர்மைதான், நீதிதான், ஒழுக்கம் தான் தக்வாவுக்கு உகந்தது. தக்வா தக்வாங்கிற சரியத்துக்கு மட்டும் உள்ளது. ஆனால் இந்த உலகத்தில் நீதியாக நடந்தால் தான், நேர்மையாக நடந்தால் தான், நீங்கள் சீராக நடந்தால் தான் உங்களுடைய தக்வா பாக்கி இருக்கும். இல்லையானா பள்ளிவாசல் வந்து தக்வா குனிஞ்சு நிற்கிறார், ஆனா நீதியா நடக்கலே. வட்டி வாங்கினாலும் நீதிக்கு மாத்தம் தான், லஞ்சம் வாங்கினாலும் நீதிக்கு மாத்தம் தான், பொய் சொன்னாலும் நீதிக்கு மாத்தம் தான், புறம் பேசினாலும் நீதிக்கு மாத்தம் தான், அடுத்த பண்ண ஏறிட்டு பார்த்தாலும் நீதிக்கு மாத்தம் தான், எல்லாம் நீதிக்கு மாத்தம் தான். அடுத்தவனுடைய 5 காசு வச்சுக்கிட்டு ஏமாத்தாலும் நீதிக்கு மாத்தம் தான். 2.50 ஒட்டி 5 ரூபாய் கொடுத்தா லாபம் எவ்வளவுங்க? 2.50 ஒட்டி 5 ரூபாய் கொடுத்தா லாபம் எவ்வளவுங்க? 4 ரூபா. இது எத்தனை பெர்சன்ட் வச்சுங்க? 400% லாபமா? அடே அல்லாஹ் உனக்கு மூளை இதுக்கா கொடுத்தா? நானே வாங்கியிருக்கிறேன், என்கிட்ட ஒரு காசு இருக்கு. அப்படி நீ யார் பார்க்கலன்னா வாங்க நான் காமிக்கிறேன். சோதரே அல்லாஹ் அறிவை கொடுக்கவில்லை, ஆகையினால் நீங்கள் நீதியாக நீதிக்கு மாறாக நடந்து உங்களாலே போது இது அல்லாஹால சொல்லிட்டான். அதே போல வலா தவக்குலு அம்பாலுக்கும் மயிலுக்கும் பாத்தில், யாருடைய காசையும் அநீதியாக சாப்பிடுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. நீங்க சம்பாதிச்சு உங்க நீங்க உழைச்ச காசு மட்டும்தான் உங்களுக்கு ஹலால். அடுத்தவங்களுடைய உழைப்பில் நீங்கள் சாப்பிடுவீர்கள் ஆனால், அடுத்தவர்களுடைய நிழலில் நீங்கள் குளிர் காய்வீர்கள் ஆனால் நீங்கள் நரகத்தில் இருக்கிறீர்கள். இந்த மாதிரி புத்துலியும் நானா அவர்கள் சோறு சாப்பிடவில்லை, நரகத்துடைய நெருப்பை சாப்பிடுகிறார். இதை விட யாராவது சொல்ல முடியுமா? இதுதான் எங்களுடைய கொள்கை. இதைத்தான் அந்த சொல்ல பரத்தினார்கள். எந்த இடத்துல போனாலும் நீதி நேர்மை ஒழுக்கம் அவ்வூமிலாகுது. நீங்க எங்கேயாவது யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தா அதை காப்பாற்றணும். இல்லங்க தெரியும், அதெல்லாம் கிடையாது. சொல்லிட்டீங்களா? சொன்ன சொன்னதுதான், அதுல மாத்திரம் நடக்க முயற்சியை பண்ணக்கூடாதுங்க. நான் சொன்னேன் தான், என்ன சொன்னேன் தான், நிச்சயமா கூடாது. அவ்வூமிலாகுது இன்னல் அகதக்கான மசூலா, எங்களுடைய நீங்கள் யாருக்கு யாரிடம் வாக்கு கொடுத்திருக்கிறீர்களோ அந்த வாக்கை பத்தி கியாமத்திலே நீங்கள் கேட்கப்படுவீர்கள். நாம் இந்தியாவுடைய குடிமக்களாக இருக்கிற காரணத்தினாலே இந்திய நாட்டுக்கு விசுவாசியாக நடப்பதற்காக நாம் வாக்கு கொடுத்திருக்கிறோம். இந்த செக்யூலரிசம் ஆட்சியிலே நாம் வாழுகிறோம், இந்தியாவுக்கு விசுவாசமாக வாழுகிறோம். இந்த பாரத நாட்டுடைய இறையாண்மையை காப்போம், இந்த பாரத நாட்டிற்கு நாம் எங்குமே விசுவாசமாக இருப்போம் என்று நாம் வாக்கு கொடுத்திருக்கிறோம். இந்தியாவினுடைய இந்திய குடிமகனாக இருப்பதற்கு அர்த்தமே இதுதான். இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு மாறாக இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு மாறாக நாம் நடப்போமே ஆனால் நாம் மறுமை விசுவாசிகள் இல்லை. அதாவது இந்தியாவுக்கு விசுவாசிகள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வுடைய விசுவாசிகளே இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் நம்முடைய எக்ரிமெண்டை காப்பாற்றும்படி சொல்லி இருக்கிறார். நாம் இந்திய குடிமகனாக இருப்பதற்கு அர்த்தமே இந்தியாவுடைய எல்லா சட்டங்களையும் அது மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத வரை அந்த சட்டங்களை பேணி நடப்பது நம் மீது தொழுகை எப்படி கடமையோ அதே போல கடமை. ரயில் டிக்கெட் வாங்குறது என்னங்க? பரதா, வாஜிபா, சுன்னத்தா, முஸ்தாபா, முபாஹா, வாங்கலாம் வாங்கலாம் இருந்துக்கலாம். அப்படி இல்ல, பரதா ஐன், தொழுக பரதா ஐன் மாதிரி இந்தியாவினுடைய சட்டப்படி ரயில் பிரயாணம் செய்யறதா இருந்தால் டிக்கெட் வாங்குறோம், டிக்கெட் வாங்குறது பரதா ஐன். இதே போல என்னென்ன சட்டங்கள் இருக்கோ அந்த சட்டங்களை பின்பற்றுவது நம்ம கடமை என்று சொல்லுகிறோம் என்பது மட்டுமல்ல, நாம் நம்மை போன்று இந்தியாவுக்கு விசுவாசிகளாக யாருமே இருக்க முடியாது. நம்முடைய தியாகம் என்பது நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொண்டு நன்மையை நிலைநாட்டுவதுதான். நமக்கு இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஹதீஸிலே வந்திருக்கிறது. லா தக்துலு ரசூரன், ஒரு சிட்டுக்குருவியை கூட நீங்கள் கொல்லாதீர்கள். ஃபைன்னகும் துஸலூன யௌமல் கியாமத்தி, திருமதி இலால் ஹஜ்ஜாமி சலீல ரிவாயத் இருக்கு. இந்த சிட்டுக்குருவி ரிவாயத் அனைம ஜாமி சலீல இருக்கு. ஒரு சிட்டுக்குருவியை நீங்கள் அநியாயமாக கொல்லாதீர்கள். மனுஷனை கொள்ளாதீங்கன்னு சொல்லலே, 58 பேரை கொள்ளாதீங்கன்னு சொல்லலே, 1000 பேரை கொள்ளாதீங்கன்னு சொல்லலே, 100 பேரை கொள்ளாதீங்கன்னு சொல்லலே. ஒரு சிட்டுக்குருவி, இதை விட சின்ன விஷயம் சொன்னா விளங்காது. அதனால சிட்டுக்குருவி சொன்னது, நம்ம சின்னதுன்னு சொல்றதா சிட்டுக்குருவி சொல்லவில்லை. அதே நேரம் சொன்னாங்க ஒரு சிட்டுக்குருவியை கூட, சிட்டுக்குருவியை கொள்ளாதீர்கள் அர்த்தம் அல்ல அந்த ஹதீஸுக்கு. சில சமயங்கள் ஹதீஸுக்கு அர்த்தம் சொல்லும் போது இதுதான் அர்த்தம், ஆனா எப்படி விளங்க வைக்கிறதுன்னு தெரியல. உலமாக்கு கூட தடுமாறுறாங்க, நீங்க சிட்டுக்குருவியை கொள்ளாதீர்கள் அதுக்கு அர்த்தம். ஆனா நான் அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது எப்படி சொல்லுவேன், எல்லா ஹதீஸையும் எல்லா ஆயத்தையும் சேர்த்துக்கிட்டு இதுக்கு ஹதீஸ் சொல்லணும். சிட்டுக்குருவியை கூட கொள்ளாதீர்கள், சிட்டுக்குருவியை கொள்ளாதீர்கள் அல்ல, சிட்டுக்குருவியை கூட கொள்ளாதீர்கள். என்ன அர்த்தம்? மத்தது கொள்றதை பத்தி நினைக்கவே முடியாது. எப்ப சிட்டுக்குருவியே கொல்லக்கூடாதோ ஒரு ஆட்டை கொள்ளலாமா? ஹதீஸ் வந்ததுக்கு லா தஸ்பஹன்ன ஷாத்தன் தாத்த தர்ரின், பால் கொடுக்கிற ஆட்டை நீங்கள் அறுத்து சாப்பிடாதீர்கள். நண்பர்களே, பால் குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்குது, நீங்க பிஸ்மில்லாஹி வல்ல பரக்கத் அலா பரக்கத் இல்லாம அடிச்சிட்டீங்க. என்னாலும் குட்டி, உங்களுடைய குழந்தைகளை பத்தி நீங்கள் எவ்வளவு கவலைப்படுகிறீர்களோ அதை விட அதிகமாக ஆட்டுக்குட்டியை பத்தி அன்னலா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாலே கவலைப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் மனிதர்களை பத்தி கவலைப்படவில்லை என்று யாராவது சொல்வார்கள் ஆனால் நாம் சொல்லுகிறோம், நாங்கள் வந்த வழி, அங்கள் வந்த வழி ஆட்டை பத்தி அல்ல, பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பத்தி கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஈது தொகையை பத்தி சொன்னார்களோ, ஃபர்து தொகையை பத்தி சொன்னார்களோ, ஹஜ்ஜை பத்தி சொன்னார்களோ, ஜகாத்தை பத்தி சொன்னார்களோ, மற்ற காரியங்களை பத்தி சொன்னார்களோ எதையும் சொன்னார்கள், பால் கொடுக்கிற ஆட்டை அழித்து சாப்பிடாதே. சிந்திக்க முடியுமா யாராவது? அதே போல குர்ஆனிலே வந்திருக்கிறது, கொல்லாதீர்கள் கொல்லாதீர்கள், அப்படி கொல்லுவீர்களே ஆனால் மன் கத்தல் நஃப்சன் ஃபைன்னமா ஃபைன்னஹு கத்தலன்னா ஃபகன்னமா கத்தலன்னாஸ் ஜமீஆ, தெளிவாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, எங்க குரான் மறைஞ்சதா ஒழிஞ்சதா மாத்தம் இருக்கா திருத்தம் இருக்கா? 1400 வருஷமா குரான்ல ஒரு புள்ளி கூட மாத்தப்படலை. பைபிள் ஆராய்ச்சி செய்தாங்க, எனக்கு சொல்ல நேரம் இல்லை, நான் சீக்கிரம் முடிக்கணும், நிறைய சொல்லணும். பைபிளை பத்தி ஆராய்ச்சி செய்தாங்க, நான் நினைக்கிறேன் லண்டன்ல நினைக்கிறேன் அல்லது அங்க பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல, அதுக்காகவே ஒரு குழு நியமிச்சாங்க. பைபிள்ல எத்தனை மாற்றங்கள் இருக்கு, முன்னாள் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாள் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னால. இதே மற்ற வேதங்கள் ரிக்கு வேதம் இருக்கு, யஜூர் வேதம் இருக்கு, அதர்வண வேதம் இருக்கு, இதை பத்தி எல்லாம் மற்ற நிறைய ஆராய்ச்சி. இப்ப குறிப்பா பைபிளையும் குரானையும் எடுத்துக்குவோம். பைபிளை பத்தி ஆராய்ச்சி செய்தாங்க, ஏறக்குறைய 2000 அதிகமான வித்தியாசம் உள்ள பதிப்புகள் கிடைத்தன. 2000 அதிகமான வித்தியாசம், அதாவது ஒவ்வொரு பதிப்புலையும் 1000-2000 வித்தியாசம், அப்படி 1000-2000 வித்தியாசம் உள்ள 2000 பதிப்பு கிடைச்சிருக்கு. ஆனா குரானில ஒரு 200 இடத்துல தவறாக, அந்த காலத்துல கையில் எழுதுறாங்க குரான், அச்சு போறது கையில் எழுத்து அச்சு போடுவாங்க. இப்ப மாதிரி கம்ப்யூட்டர் பிரிண்ட் அதெல்லாம் இல்ல, அதனால கையில் எழுத்து அச்சு போடணும். அப்படி அச்சு போடும் போது கையில் எழுதினவருடைய காத்திப் அப்படின்னா எழுதியவர், எழுதியவருடைய தவறாக ஒரு 200 தவறுள்ள பிரதிகள் கிடைச்சிருக்கே தவிர குரானில் எந்த மாற்றமும் இதுவரை 1400 வருஷமா இல்லை. இந்த ஆயத்து அன்னைக்கும் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. மன் கத்தர நஃப்ஸன், யார் ஒருவே ஒரு ஒரு மனிதனை கொள்வானோ, கண்ணமா கத்தரன், இந்த உலகத்தில் யாரும் சொல்லாத கொள்கை, பூரா மனித சமுதாயத்தையும் கொன்ற மாதிரி. ஒரு மனுஷனை கொலை செய்தால், அநீதியாக ஒரு மனிதனை கொலை செய்தால், மனித சமுதாயத்தையே கொன்று குவித்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தனை கொண்டவன் நாளைக்கு 2 பேரை கொள்ளுவான், 2 பேரை கொண்டவன் 20 பேரை கொள்ளுவான், 20 பேரை கொண்டவன் 200 பேரை கொள்ளுவான். பிறகு கொல்லப்பட்டவர்கள் திருப்பி கொள்ள ஆரம்பிச்சா 200க்கு முதல்ல 400, 400க்கு முதல்ல 800, 800க்கு முதல்ல 8000. ஒருத்தரை கொல்ல ஆரம்பிச்சால் அது தொடரும். கொலை என்பது தொடர் நிகழ்ச்சி, மறந்து விடாதீர்கள். எங்கே நடந்தாலும் கொலை என்பது தொடர் நிகழ்ச்சி. அது அன்றும் அதுதான், இன்றும் அதுதான், என்றும் அதுதான். யார் ஆரம்பித்தார்கள் என்று பார்க்க வேண்டும். அந்த திறனேற்றவர்கள் இதை விசாரிக்க வரக்கூடாது. ஆகும்போது என்ன சொல்லுவாங்க, இவர் இவரை கொண்டுட்டார், அவர் அவரை கொண்டார், அப்படி கொண்டார். இப்ப உள்ளதை இதை விசாரணை பண்ண, இது எங்கிருந்து வந்துச்சு, இது எதனால நடந்துச்சு, அது எதனால நடந்துச்சு, அது எதனால நடந்துச்சு, அது எதனால நடந்துச்சு. மூலத்தை கண்டுபிடிக்க முடியாத மூளை கூட உங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் வருத்தப்படுவதை தவிர வேறொன்று செய்ய தெரியவில்லை. மன் அஹயாஹா, அடுத்த அதே ஆயத்தில், யார் கொலை செய்யப்பட வேண்டிய இடத்தில் கொலை செய்யப்பட விடாமல் அவரை தடுத்து நிறுத்தி விடுவாரோ, ஜமியா, அவர் மனித சமுதாயத்தையே உயிர்ப்பித்த மாதிரி. இதைவிட அழுத்தம் திருத்தமா யார் சொல்ல முடியும் நண்பர்களே? இதைவிட ஆழமாக யார் சொல்ல முடியும்? ஒருத்தனை கொண்ட புற உலகத்தை கொண்ட மாதிரி ஒருவரை ஹயாத்தாக்கினார். என்ன அர்த்தம்? கொலையை விட்டு அவரை பாதுகாத்தால், தப்பிவித்தால், அவ்வுலகத்தையே மனித சமுதாயத்தையே பாதுகாத்த மாதிரி அல்லாஹ் எவ்வளவு இறக்கப்பட்டிருக்கான் பார்த்தீர்களா? இது போல்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால எந்தெந்த இடத்துல, இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சத்தகூனு பாதி சத்தகூனு பாதி ஃபி உம்மத்தி ஃபித்ரதுன் வ ஃபஸாதுன் வ ஃபுர்கத்துன் வ இக்திலாஃபுன். எனக்கு பின்னாலே என்னுடைய சமுதாயத்திலே பித்ராக்கள் வரும், பசாதுகள் வரும், குழப்பங்கள் வரும், அபிப்பிராய வேதங்கள் வரும், என்னென்னவோ நடக்கும். காது திறந்து கேளுங்கள் நண்பர்களே, யாருக்கெல்லாம் எத்தி வைக்க வேண்டுமோ எத்தி வையுங்கள். இனிஸ் தத்தான் தக்கூனல் மக்தூல லல்காத்தில ஃபஃபால், எங்கே குழப்பங்கள் நடக்கிறதோ அங்கே உன்னால் முடியுமானால் கொல்லப்பட்டவனாக ஆகுவதற்கு, கொள்ளுகிறவனாக ஆகாமல் கொல்லப்பட்டவனாக ஆகுவதற்கு உன்னால் முடியுமானால் நீ கொல்லப்பட்டவனாக ஆகு, கொள்ளுகிறவனாக ஆகாது. இதை விட வேற வேணுமா? அந்த வழியில வந்தவர்கள் நாம். இன்றைக்கும் அதுவேதான் எங்களுடைய வழி, இன்றைக்கும் அப்படித்தான் நடக்க முயற்சிக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. எங்காவது மாறி நடந்திருக்குமானால் அது அவர்களுடைய சுய விருப்பத்தை பொறுத்ததை தவிர இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்ததல்ல, முஸ்லிம்களுடைய அங்கீகாரம் பெற்றதல்ல. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை யாராவது குறை கூறி பேசுவார்களே ஆனால் அவர்கள் எங்கோ அனுபவிப்பார்கள் என்று சொல்ல விரும்பவில்லை, இங்கேயே அனுபவிப்பார்கள் என்பதை தெள்ள தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் முஸ்லிம் சமுதாயத்துடைய அங்கீகாரம் அதற்கு கிடையாது. அது தனிப்பட்ட நபர் செய்த இண்டிவிஜுவல் குற்றம் செய்திருந்தால் அது அவரை பொறுத்தது, நமக்கு அப்படி சொல்லப்படவில்லை. ஆகையினாலே உதாரணமா உலகத்தில் கெட்டதை ஒழிக்கிறோம், முதல் நாங்கள் தான். உதாரணமா லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கு பாருங்க, சுபஹானல்லாஹ். இப்போ லஞ்ச ஒழிப்பு துறையில் உள்ள அல்லது சிபிஐயில் உள்ள அவர் மேலேயே கேஸ் போட்டுருக்கு, நேற்று முந்தா நாள் பேப்பர்ல இருக்கு. அதே மாதிரி விபச்சாரத்தை ஒழிக்கிறது, லஞ்சத்தை ஒழிக்கிறது, வட்டியை ஒழிக்கிறது, அநீதத்தை ஒழிக்கிறது, அடுத்த வருஷத்து அபகரித்து ஒழிக்கிறது, கலப்படத்தை ஒழிக்கிறது, கடத்தலை ஒழிக்கிறது, இதெல்லாம் இஸ்லாம் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையில அந்த மனோபக்குவத்தை தான் ஏற்படுத்தினார்கள், அந்த சிந்தனை ஒற்றுமை தான் ஏற்படுத்தினார்கள். உலகத்திலே ஏழையாக வாழ்வது என்பது இயற்கை, ஆனால் அநியாயம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஆணை. வாழலாம், அங்க ஏழையா வாழலாம், மெத்தையில படுத்தா தான் தூக்கம் வருதா, ரோட்ல படுத்து கல்லு மேல படுத்து ஜல்லி கல்லுல படுத்து தூங்குறாங்க பார்த்தது இல்லையா, தூங்குறாங்க எத்தனை பேர் ரோட்ல பிளாட்ஃபார்த்துல படுத்து தங்களுடைய வாழ்க்கை கிடைக்கலையா, நாங்கள் அதற்கு தயார், எங்களுக்கு பணமும் தேவையில்லை, பதவும் பதவியும் தேவையில்லை, பட்டமும் தேவையில்லை, நீதி வேண்டும், நேர்மை வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், யாராவது இந்த சமுதாயத்திலே இதற்கெல்லாம் மாறாக நடந்தால் அவர்களுடைய தனிப்பட்ட குற்றமே தவிர சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குற்றம் அல்ல. ஒரு கோதுமை குயில் இருந்துச்சு, மர அலா அலா சுபரத்தி அலா சுபரத்தி தாமிர், அதாவது கோதுமை குயில் குயிக்கப்பட்டிருந்து ரசூலுல்லாஹி அந்த பக்கம் போனாங்க, போய்கிட்டே இருக்க வேண்டியதானே, ஆனால் ரசூலுடைய கவனம் எவ்வளவு இருக்கிறது பாருங்கள், அவர் வெறும் மஸ்ஜிதிலே தொழுகைக்கு வழிகாட்டி தந்தவர் அல்ல, இந்த உலகத்திலே அரசியல் நடத்துவதற்கு வழிகாட்டி தந்தார், ஆன்மீக வழிகாட்டி மட்டுமல்ல அரசியல் வழிகாட்டியும் கூட, அரசியல் வழிகாட்டி மட்டுமல்ல உலகத்தினுடைய என்னென்ன பிரச்சனைகள் எந்த காலத்தில் வந்தாலும் அதற்கு அனைத்துக்கும் வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க கடைகளில் போய்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு திடீர் சோதனை ரேஷன் கடையில் நடத்தினார், பத்திரிகைகள் வருதா இல்லையா, அந்த பத்திரிகையில வர்றதுக்காகத்தான் சில பேர் சோதனையை நடத்துறாங்க, அது தெரியுங்களா, திடீர்னு ரேஷன் கடையில நடத்துறா, அது எப்படி போட்டோகிராஃபர் அங்க இருந்தாரு, அது எப்படி போட்டோகிராஃபர் அந்த நேரத்தில் அங்க நின்றாரு, அது அப்ப போட்டோகிராஃபர் வந்தா தானே எதே போவார் கிடைக்கே, எப்படி கார்கள் நீதி கொடுக்கறது கலெக்டர் போனா போட்டோகிராஃபருக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கு, நம்ம கொடுக்கணும் கலெக்டர் வாங்கணும், அது அவர் கிளிக் கிளிக் அடிக்கிற வரைக்கும் நம்ம நிக்கணும், அவரான சொன்ன நாங்க வர தயாரில்லை, கார்கள் நிதியே போட்டோ எடுக்கிறதுக்கும் பேப்பர்ல வர்றதுக்கும் தானே கொடுத்துருக்காங்க போல தெரியுது, நம்மள சொல்லல புது உலகத்தில் நடக்கிறத சொல்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலகத்துக்கு வழிகாட்டியாக வந்தவர்கள், இன்றைக்கு நூல் எழுதியவர்கள் கூட முதல் மனிதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், நாளைக்கு எழுதினாலும் அதுதான், நாளை மறுநாள் எழுதினாலும் அதுதான், கியாமத் வரை முஹம்மதை விட முந்திய ஒரு நபர் இந்த உலகத்திலே பிறக்க முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க, கோதுமை குயிலுக்குள்ள கைவிட்டாங்க, கைவிட்டா உள்ள ஈரமா இருந்துச்சு, எடுத்து கேட்டாங்க அம்மா ஹாதா, இது மாதிரி ஒரு வார்த்தை கேட்டாங்க, எப்படி செஞ்சிருக்கீங்க, உள்ள ஈரமா இருக்கு மேல குயிலா இருக்கு, மேல காஞ்சிருக்கு, ஈரமான கோதுமையை நிறுத்தா இடையில குறையும், தண்ணி சேர்த்து நிறுக்கப்படும், அதனால நம்ம பழக்கமே தண்ணி போட்டு நிற்கிறதா, தண்ணி போட்டுக்கிட்டு நிற்கிறதா இல்ல தண்ணி பொருளுக்கு போட்டு நிற்கிறது, ஏதாவது ஒண்ணு என்னன்னு கேட்டாங்க, அவர் சொன்னார் நான் தண்ணி ஊற்றி வைக்கல, எடையை கூட்டி காண்டு நிற்பதற்க நான் தண்ணி ஊத்தல, நான் இருக்கும்போது லேசான மலைத்தூரல் விழுந்துருச்சு, நினைஞ்சு போச்சு அதனால லேசா நினைஞ்சு போனதை உள்ள போட்டு நினைக்கிறேன் மலைத்தூரல் விழுந்துருச்சு அதனால என்ன பண்ணுறேன் நினைஞ்சு போனதை உள்ள போட்டு நினைக்கிறேன் அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க இல்ல மன் ஹஷ்ஷ ஃபலைஸ மின்னா இந்த இடத்துல தான் சொன்னாங்க இது அவர் செஞ்சது என்ன பெரிய தப்புங்களா வேணா செஞ்சாரு நினைஞ்சது தனியா வச்சிருக்கோம் காஞ்சது தனியா வச்சிருக்கோம் அதுக்கு ஒரு வேலை சொல்லி இருக்கணும் இதுக்கு ஒரு வேலை சொல்லி இருக்கணும் ஆயிரம் ஆயிரம் உயிர் போவதற்கு காரணமாக இருப்பவர்கள் முஹம்மதியர்களாக இருக்க முடியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தாக இருக்க முடியுமா, அதை அங்கீகரிப்பவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு உம்மத்தாக இருக்க முடியுமா, அப்படி ஒரு தீவிரவாதம் நடக்குமானால் அந்த இடத்திலே நாங்கள் எங்களை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம், தியாகம் மலரட்டும் தீவிரவாதம் அறியட்டும், இதுதான் எங்களுடைய வாதம். எனவே சோதர்களே இங்க ஒரு கேள்வி வருது, அப்படியானா நீங்க ஜிஹாத் ஜிஹாத் குர்ஆன்ல வந்திருக்கே, இந்த வாரத்தினுடைய ஒரு பத்திரிகை வந்திருக்கு, பாகிஸ்தான்ல ஜிஹாத் என்ற வார்த்தையே கெட்ட வார்த்தையாக போய்விட்டது, அதனால ஜிஹாத் சொல்ல பயப்படுறாங்களாம், அப்ப குர்ஆன்ல ஜிஹாத் ஜிஹாத் வந்திருக்குது, ஜிஹாத் சொன்னா யுத்தம் செய்யறதானே, நீங்க யுத்தம் செய்யுங்க குர்ஆன்ல நிறைய வந்திருக்குது, முஜாஹிது ஃபீ சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யுங்க, அவர்களை கொள்ளுங்கள் அங்கே கொள்ளுங்கள் என்னெல்லாம் குரான்ல வந்திருக்கே, அப்ப நீங்க யுத்தம் செய்ய சொல்லி குரான்ல இருக்கே, ஜிஹாத் பெரிய நன்மை, இன்னைக்கு பெரிய அரசாங்கத்துக்கு அது பெரிய ஒரு பாரமா தெரியுது, இந்த முஸ்லிம்கள் ஜிஹாதுக்கு தயாரா இருக்கிறாங்க, வெறும் ஜிஹாதுக்கு தயாரா இல்ல, ஜிஹாத் செஞ்சு உயிர் போனா நேரா சொர்க்கத்துக்கு போகுது, அலா தஸபன் அல்லதீன குத்லு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத் பல் அஹ்யா இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் நினைக்காதீர்கள், அவர் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், குர்ஆன்ல இருக்கே, இதை பார்த்துதான் நடுகிறான், இவங்க ஜிஹாத் செய்யறவங்களாச்சே, இவங்க யார காதல்களை கொள்ளுவாங்களே, அல்லாஹ் நம்பாதவங்களை கொள்ளுவாங்களே, ஆகையினாலதான் இவங்க தீவிரவாதம் செய்யறாங்க, இந்த தீவிரவாதத்தை ஜிஹாதோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள், ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு 12 வருஷ காலத்துக்கு பிறகு மதீனாவுக்கு போனார்கள். அங்கேயும் சுலஹ் ஹுதைபியா ஹுதைபியா உடன்படிக்கை வரை அதாவது இஸ்லாத்தை பரத்துவதற்கு உண்மையை எடுத்துச் செல்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினாலே அவர்கள் மறைத்து வரைத்து தான் இருந்தார்கள். சுலஹ் ஹுதைபியா அதாவது ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு இஸ்லாத்தை உண்மையை பகிரங்கமாக அரசர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். இந்த நன்மையை பரப்புகிற வழியில யாராவது குறுக்கே வந்து நின்றால் அவர்களை தள்ளிவிட்டார்கள். அதற்கு பெயர் தான் ஜியாத். நான் நல்லது செய்ய போறேன், அவன் நெருப்பை விழுக போறான், நான் அவனை தடுக்க போறேன், என் குறுக்க நீங்க வந்து தடுத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களை என்ன செய்ய முடியும்? சொல்லி பார்த்தேன், கேட்கல. அஸ்லிம் தஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நன்றாக வாழ்வீர்கள், ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதுறாங்க மன்னருக்கு, கேட்கல. மாறாக உங்களை தீர்த்து கட்டுவேன் சொன்னார்கள், என்ன செய்ய முடியும்? வேற வழி இல்லாம அவர்கள் நம்மை வெட்ட வந்தார்கள். திருப்பி அதை தற்காப்புக்காக வேண்டி ரசூலுல்லா அந்த வாளை தடுத்து நிறுத்துவதற்கு தங்களுடைய வாளை ஏந்த சொன்னார்களே தவிர அவர்களை வெட்ட சொல்லவே இல்லை. ஜிஹாத் என்பதற்கு பொதுவாக அர்த்தம் செய்யப்படுது யுத்தம் செய்வது என்று அர்த்தம் சொல்லப்படுது. ஜிஹாதுக்கு யுத்தம் என்ற அர்த்தமே கிடையாது. வஜாஹிதுஹும் பிஹி ஜிஹாதன் கபீரா குர்ஆன்ல இருக்கு. இந்த ஆயத்து ஜிஹாதுடைய அனுமதி கிடைப்பதற்கு முன்னால் இறங்கின ஆயத்து. ஜிஹாதுடைய அனுமதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கிடைப்பதற்கு முன்னால் இறங்கின ஆயத்து. அப்ப அங்க அல்லாஹ் ஜிஹாத் செய்ய சொல்றான், என்ன அர்த்தம்? அவர்களுடனே இது நேர்மைக்கு வர வேண்டும் என்று அவர்களுடனே வாதிடுங்கள், உங்க வாயால சொல்லுங்க, செயலால சொல்லுங்க, செஞ்சு காட்டுங்க, நல்லதை செஞ்சா எப்படி இருக்கும், அதுல இருக்கிற ருசி என்ன, அதுல இருக்கிற ரசனை என்ன, அந்த வாழ்க்கையினுடைய மகத்துவம் என்ன, நல்லதை செய்து காட்டுங்கள், சொல்லி காட்டுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள், அடித்தால் வாங்கி கொள்ளுங்கள், அதான் ஜிஹாத். ஜிஹாத் அடிக்கிறதுக்குமே இல்லை, ஜிஹாத் என்றாலே முயற்சி செய்யுதல் என்ற அர்த்தம். அறவை அகராதி கொண்டு வாருங்கள். இந்த நாட்டிலே யார் தலைமைப்படத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்கிறேன், அரபி அகராதி கொண்டு வாருங்கள். அரபி டு இங்கிலீஷ் அகராதி இருக்கிறது, கொண்டு வாருங்கள். ஜிஹாதுக்கு ஏதாவது ஒரு அகராதியிலே கித்தால் என்ற அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறதா பாருங்கள். இல்லை, ஜிஹாதுக்கு யுத்தம் செய்வது என்ற அர்த்தம் இல்லை. ஜிஹாத் என்றால் முயற்சி செய்தல், பிரயாசம் எடுத்துக் கொள்ளுதல் என்றுதான் அர்த்தமே தவிர அதற்கு யுத்தம் செய்வதில் அந்த அர்த்தம் அல்ல. நன்மையை பரத்துவதற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற பிரயாசம் எல்லாம் ஜிஹாத் தான். யார் நம்முடைய பாதையிலே முயற்சி எடுத்துக் கொள்வார்களோ அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவோம். பெண்களுக்கு சொன்னார்கள், உங்களுடைய ஜிஹாதிலே பெரிய ஜிஹாத் ஹஜ் செய்வதுதான். பெண்களுக்கு சொன்னார்கள், உங்களுடைய ஜிஹாதிலே அஃபலு ஜிஹாத் ஹஜ் புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்து. புகாரி ஷெரீஃபுடைய ஆயிஷாவுடைய ரிவாயத்து, அஃபலு ஜிஹாதி குன்னால் ஹஜ், உங்களுடைய ஜிஹாதிலே மிகப்பெரியது ஹஜ் செய்வது என்று சொன்னார்கள். ஜிஹாத் என்றால் யுத்தம் செய்வது என்று நீங்களாக ஒரு அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு எங்களை மீது சாடுவீர்களானால் நாங்கள் அப்பாவிகளை எங்களை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவதை தவிர எங்களுக்கு வேறொரு வழி இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நல்லது சொல்ல போகிற நேரத்தில் எத்தனை ரசூலுல்லாஹி யுத்தம் செய்திருக்கிறது வாஸ்தவம், பத்ர் யுத்தம் நடந்தது வாஸ்தவம், உஹத் யுத்தம் நடந்தது வாஸ்தவம், ஹுனைன் நடந்தது வாஸ்தவம், தபூக்கில் யுத்தத்துக்கு போனது வாஸ்தவம், இப்படி ஏறக்குறைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே 82 அல்லது 83 யுத்தங்கள் நடந்திருக்கு. அதுல 22 அல்லது 23 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களே தளபதியாக முன்பு நடந்திருக்கிறார்கள். பத்ரில் ரசூலுல்லாஹ் தளபதியாக இருந்தார்கள். இந்த நேரத்தில் யாரும் தளபதியா போக மாட்டாங்க, தலைவர்கள் எல்லாம் நீங்க போங்க நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லிய சத்தான கருத்துக்களிலே முதலாவது கருத்து பத்ர் மைதானத்தில் போகும்போது தான் தலைமையேற்று போனார்கள், தளபதியாக போனார்கள், உஹதிலே தளபதியாக போனார்கள், ஹுனைனிலே தளபதியாக போனார்கள், தபூக்கிலே தளபதியாக போனார்கள், இப்படி அஹ்சாபிலே தளபதியாக போனார்கள், இப்படி எத்தனை யுத்தங்கள், 22 அல்லது 23 யுத்தத்திலே போனார்கள். ஆனால் இந்த யுத்தத்தினுடைய வரிசைகளை நீங்கள் எடுத்து பார்த்திருக்கிறீர்கள், யுத்தம் செய்வதற்காக போகவில்லை. பத்ரே ஆகட்டும், பத்ருக்கு சுலேஹதீவியாவுக்கு முன்னாலே மக்கா வாசிகள் வியாபாரம் மூலமாக ஒரு பெரும் செல்வத்தை திரட்டி கொண்டு வந்தார்கள். சொல்லும் போதே அபூ சுஃபியான் இதைத்தான் சொன்னார், சரித்திரம் படியுங்கள், இன்றைக்கு முஸ்லிம்களிலே நாம் எந்த வரலாற்றையும் படிப்பதில்லை, சொந்த புராணம் தெரியும், எனக்கு 5 மகன் 3 மகன் என்ன செய்யறது என்ன செய்யறது என்ன செய்ய இதுதான் தெரியுமே தவிர நம்முடைய இந்திய வரலாற்றையும் படிக்கவில்லை, முகலாய வரலாற்றையும் படிக்கவில்லை, போர்ச்சுகீசியருடைய வரலாற்றையும் படிக்கவில்லை, உலக வரலாற்றையும் படிக்கவில்லை, அமெரிக்க வரலாற்றையும் படிக்கவில்லை, அராபிய வரலாற்றையும் படிக்கவில்லை. முத்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை யுத்தத்துக்கு போனார்கள், எப்படி காயப்பட்டார்கள், என்னென்ன சகித்தார்கள், இதையெல்லாம் வரலாறு படித்து தெரிந்திருக்கும். சரித்திரம் படிக்க வேண்டும், நாம் சரித்திரம் படைக்க வேண்டும், அதுதான் நம்முடைய லட்சியம். சரித்திரம் படித்தால் பதில் ஏன் நடந்தது? அபு சுஃபியான் போகும் போதே சொன்னார், ஒரு பெரும் செல்வத்தை வியாபாரத்தின் மூலமாக திரட்டி கொண்டு வந்து இந்த முகம்மதையும் முகம்மதை சேர்ந்தவர்களையும் ஒழித்து கட்ட வேண்டும், தீர்த்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அபு சுஃபியான் போனார். பெருஞ்செல்வத்தோடு வந்தார். இப்பொழுது ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், இவர் பெருஞ்செல்வத்தோடு வருகிறார், நம்முடைய மார்க்கத்துக்கு உண்மைக்கு, இஸ்லாம் என்றாலே சாந்தி, இஸ்லாம் என்றாலே உண்மை, இஸ்லாம் என்றாலே நீதி, இஸ்லாம் என்றாலே நேர்மை, இஸ்லாம் என்றாலே ஒழுக்கம், இஸ்லாம் என்றாலே பண்பு, இஸ்லாம் என்றாலே சீரம். சகோதரர்களே, இதை நிலைநிறுத்த அபு சுஃபியான் தடையாக இருப்பார் என்ற காரணத்தினால் அபு சுஃபியானுடைய படையை தடுப்பதற்காக சுபுத்தோக வந்தவர்களிடத்தை கேட்டார்கள், நாம் சண்டை செய்வதற்காக இருந்தால் கத்தி வாங்குங்கள் என்று சொல்லி இருப்பார்கள், வாழெடுத்து வாருங்கள் என்று சொல்லி இருப்பார்கள், படை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருப்பார்கள், ஆட்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி இருப்பார்கள், பணம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருப்பார்கள். ஒன்றுமே சொல்லவில்லை. நீங்கள் எந்த நிலையில் வந்திருக்கிறீர்களோ இதே நிலையிலே நான் அபு சுஃபியானுடைய படையை வியாபார கூட்டத்தை தடுப்பதற்கு யார் தயார் என்று கேட்டார்கள். அங்கே இருந்தவர் நிராயுதபாணிகளாக இரண்டே இரண்டு குதிரை, ஒரு பத்தோ பனிரெண்டோ வால், மீதமுள்ளவர்கள் வாளும் இல்லை, வாளில்லாமல் சண்டைக்கு போன சரித்திரம் இங்கில்லாமல் எங்கு காட்ட முடியும்? நாங்கள் உண்மையில் சண்டைக்கு போகவில்லை என்பதற்கு ஆதாரம் காட்டுகிறேன். சண்டைக்கு போவதாயிருந்தால் வாழெடுத்து போயிருப்போம் இல்லையா? சண்டைக்கு போவதாயிருந்தால் ஆயிரம் தாங்கி போயிருக்கோம் இல்லையா? நிராயுதபாணிகளாக நாங்கள் போகிறோம் என்றால் நாங்கள் நேர்மையை வளர்த்துவதற்காக எங்களுடைய சகாபாக்கள் இதுதான் தியாகம் செய்ய போனார்கள். நாங்கள் தீவிரவாதத்துக்கு போகவில்லை, தியாகத்துக்கு போனோம். ஆனால் அவர் வேறு வழியாக போய்விட்டார், அவர் வேறு வழியாக போய்விட்டார். தகவல் அறிந்து ஏதோ ஒரு வழியே வேறு வழியாக போய்விட்டார். வேறு வழியாக போனவர் போகும் போதே மக்காவை அடைவதற்கு முன்னாலே அந்த காலத்தினுடைய பழக்கப்படி ஒரு நபரை நிர்வாணமாக்கி அவரின் மீது கத்திகளாலே கிழித்து ரத்தத்தை உடல் முழுவதும் தடவிக்கொண்டு மக்காவுடைய வீதிகளிலே நீங்கள் உஷாராயிருங்கள், படை புறப்படுங்கள், படை தயாராகட்டும், ரசூலுல்லாவை எதிர்க்க படை தயாராகட்டும். போறவர் எப்படி போறாருங்க? சும்மா தண்டூரா போட்டுக்கிட்டு லொட லொடன்னு கத்திட்டு போறது இல்ல, இதுவா தண்டூரா இல்ல, அவர் இல்ல ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அதுவும் ஏன் பேசி பேசி அதுக்கு கெசட்ல ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு போறது இல்ல, அவர் குதிரை மேல ஏறி நிர்வாணமாக ரத்தக்களரியாக்கி அவர் சொல்லிக் கொண்டு போகிறார், முகம்மதை எதிர்ப்பதற்கு புறப்பட தயாராகுங்கள். மதீனா மக்கா வந்து பெரிய படை வந்துச்சு. அப்பதான் ரசூலுல்லா என்ன செய்தாங்க? வேற வழியே இல்ல, இதே நிராயுதபாணிகளை அழைத்துக் கொண்டு பத்ர் மைதானத்துக்கு போனார்கள். அந்த மைதானம் பார்க்க வேண்டிய காட்சி. ஆனா இப்ப மக்கா வந்து மதீனாவுக்கு வேற ரோடு போட்டாங்க, அதனால பத்ர் வழியா போறது இல்ல. நாங்க போகும்போது ஒரு தடவை வேணுமென்றே பத்ர் வழியா போய் அந்த பத்ர் மைதானத்தை பார்த்தோம். உண்மையில அந்த மைதானத்தை பார்த்தாலே நமக்கு உயிர் போயிடும். அது மாதிரியான மைதானம், அது மாதிரியான தோற்றம். ஆனால் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அங்கே அந்த நேர்மையை காப்பதற்காக எங்களுடைய உயிர் போனால் பரவாயில்லை. அங்கே என்ன வந்திருக்கு குர்ஆன்ல, வா அந்தும் அதில்லதுன் யா அல்லாஹ், எப்படியாவது நேர்மையை நிலைநாட்ட எங்களுக்கு தௌஃபீக் கொடு என்று கேட்டார்கள். இஸ்தஸ்தீசூனே, அரபி வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல நேரம் இல்லை சகோதரர்களே, நான் பேசுறா நேரமும் ஓடுமே, ஆகையினால நான் சுருக்கிட்டே வர்றேன். அவர்கள் அந்த மாதிரி பத்ரு இந்த மாதிரி ஒரு நிர்பந்த கட்டத்தில் சரி இது முடிஞ்ச உடனே என்ன செய்தார்கள், அடுத்து பத்ரு குபராவுக்கு பிறகு எல்லோரையும் திரட்டி கொண்டு போய் எப்படியாவது முஸ்லிம்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக நடந்துதான் உஹது. அதற்கு பிறகு யாரோ அந்த ஹிஜாஸ் பிரதேசத்திலிருந்து அவ்வளவு பேரையும் திரட்டி கொண்டு வந்து நடந்ததுதான் அஹ்சாப் கந்தக் அகல் யுத்தம். இது போல எந்தெந்த யுத்தம் எல்லாம் நடந்ததோ அதுவெல்லாம் தற்காப்புக்காக நடந்ததை தவிர தாங்களாக வாழெடுத்ததாகவோ தாங்களாக வெட்டியதாகவோ சஹாபாக்களை வெட்டச் சொன்னதாகவோ, மாறாக நீங்கள் போனால் வெட்டட்டு போன உடனே யுத்தம் ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள், இல்லை, அவர்களுக்கு நேர்மை பக்கம் அழைப்பு கொடுங்கள், நேர்மையை ஏற்றுக்கொண்டால் விட்டுவிடுங்கள், இல்லையானால் அவர்கள் யுத்தத்திற்கு வந்தால் நீங்கள் உங்களை காத்துக் கொள்வதற்காக யுத்தம் செய்யுங்கள், காத்துக்கொள்ள நேரும் போது யாரும் ஏதாவது வாழ்பட்டு செத்து போய்விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டால் அதற்கு நாம் பொறுப்பாக முடியாது. ஏனென்றால் ஆரம்பித்தவர்கள் அவர்கள், ஆரம்பித்தவர்கள் அவர்கள், ஆகையாக நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. எல்லா இடத்திலும் இதுதான் அடிப்படை. யார் ஆரம்பித்தார்களோ அவர்கள் தான் பொறுப்புதாரி. அது இந்த நாட்டிலே இருந்தாலும், எந்த நாட்டிலே இருந்தாலும், அரபு நாட்டிலே இருந்தாலும், யார் இந்த தீவிரவாதத்தை ஆரம்பித்து வைத்தார்களோ அவர்களால் இதற்கு பொறுப்புதாரி. பின்னாலே பின்னாலே நடப்பதெல்லாம் அதன் மீது தான் நடக்கிறது. அங்கே பாருங்கள், நான் பின்னாலே சமயம் கிடைத்தால் அதை பற்றியும் சொல்லுவேன். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரையும் எந்த குழந்தையை தொடாதீர்கள், பெண்களை தொடாதீர்கள், பெண்களை ஏறிட்டும் பார்க்காதீர்கள், வயோதிகளை தொடாதீர்கள், அவர்களை விவசாயத்தை அழிக்காதீர்கள், எதுவுமே செய்யாதீர்கள். யா வாலிபர்கள் சண்டைக்கு வந்தால் நீங்க சண்டை செய்யுங்கள். இது பேர் சண்டையா? இது பேர் சண்டையா? சண்டை இல்ல தற்காப்பு. அது அல்லாம இதுக்கு பின்னால நடந்த யுத்தங்கள் அப்படித்தான். தமாஸ்கஸை வெற்றி கொண்ட பிறகு ஹஜ்ரத் காலித் பின் வலீத் போய் கொண்டிருக்கிறார்கள், டமாஸ்கஸுடைய நிர்வாகம் அவருடைய கையிலே, அந்த ஆட்சி அவருடைய கையிலே, அங்கே நேர்மை பரப்பத்தான் போனார்கள். ஆட்சி அவர்கள் கையிலே வந்து விட்டது. டமாஸ்கஸிலே ஏராளமானவர்கள் நேர்மை கண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதே நேரத்தில் ஏராளமானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நம்மை துன்புறுத்தக் கூடாது, நாங்கள் உங்களை துன்புறுத்தாமல் இருப்போம் என்பதற்காகத்தான் ஜிசியா வரி முகலாயர்களாலும் வாங்கப்பட்டிருக்கிறது. ஜிசியா வரி என்பது பணத்துக்காக அல்ல, எங்களை துன்புறுத்தாமல் இருப்போம், முஸ்லிம்களை துன்புறுத்தாமல் இருப்போம் என்று வாக்குறுதி பெறுவதற்காக வேண்டி அங்கே வாங்கப்படுகிறது. அந்த ஜிசியா வரி வாங்கி ஏராளமான சொத்து சேர்ந்து விட்டது. அப்படி சேர்ந்து விட்ட நிலையில் நல்லாட்சி நடத்திக் கொண்டிருந்தார்கள். வேறொரு எதிரி பெரிய படையுடனே வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே ஹஜரத் காலித் பின் வலீத் அந்த நாட்டு திமிஷ்குடைய மக்களையும் தமாஸ்கஸுடைய மக்களையும் அதேபோல பக்கத்தில் இருந்த ஹமஸுடைய மக்களையும் எல்லா மக்களையும் ஒன்று கூட்டினார்கள். ஒன்று கூட்டி சொன்னார்கள், இப்படி வேறொரு விரோதி எங்களை தாக்குவதற்காக வந்து கொண்டிருக்கிறான், எனவே நாங்கள் அதற்கு போக வேண்டியவர்களாக இருக்கிறோம், எனவே உங்களுடைய ஆட்சியை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். ஆட்சி கிடைச்சா ஒப்படைப்பீங்களா யாராவது? அந்த தைரியம் இருக்கா? இதோ எங்களுடைய சரித்திரத்திலே வரலாற்றிலே வரலாறு நெடுகளும் காணப்படும். ஆட்சியை ஒப்படைக்கிறோம் என்று சொல்லிட்டு அவர்கள் கண்கலங்கினார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை அனைகர், ஆனால் இந்த நல்லாட்சி போகிறதே என்று கண்கலங்கினார்கள். கடைசியில் என்ன செஞ்சாங்க? கடைசியில் வாங்கிய ஜிஸ்யா வரி அத்தனையும் வாங்கியவர்களுக்கு திருப்பி கொடுத்தார். இதுதான் அவர்களை அதிர்ச்சியாக்கி வைத்து விட்டது. யாராவது பணம் கிடைச்சா திருப்பி கொடுப்பாங்களா? அதுவும் ஜிஸ்யா வரியில எவ்வளவு சொத்து கிடைச்சு அந்த காலத்திலே, அமோகமான சொத்து, அதை விவரிக்க நேரம் இல்லை, அவ்வளவு சொத்தை திருப்பி கொடுத்தாங்க. அப்ப அந்த டமாஸ்கஸ் மக்கள் அவர்களை வரவேற்பு போது சொன்னாங்க, நீங்க எங்க போனாலும் சரி திரும்பி இங்கே வந்து நீங்கள் தான் எங்களை ஆள வேண்டும். இதுவரை எங்களை ஆண்டவர்கள் எல்லாம் எங்களை ஆடினார்கள், அவர்களுடைய சுய ஆதாயத்தை பார்த்தார்கள், அவர்களுடைய லாபத்தை பார்த்தார்களே தவிர எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தங்களை தியாகித்துக் கொண்டவர்கள் அவர்களிடையே யாரும் இல்லை, உங்களுடைய ஆட்சிதான் எங்களுக்கு வேண்டும், நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லுவார்களா யாராவது? அப்படி ஆட்சி நடத்தி காண்பித்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாத் என்ற வார்த்தை குர்ஆனில் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது உண்மை, ஆனால் யுத்தம் என்ற அர்த்தத்தில் அல்ல, நல்ல காரியங்களை நிலைநிறுத்துதல் என்ற அர்த்தத்திலே. 100 ஆதாரங்கள் இருக்கிறது, 1000 ஆதாரங்கள் இருக்கிறது, 5000 ஆதாரங்கள் இருக்கிறது. நன்மையை நிலைநிறுத்துவதற்கு பெயர் தான் ஜிஹாத். தவிர ஜிஹாத் கெட்ட வார்த்தை பாகிஸ்தானில் ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த ஜிஹாத் என்ற வார்த்தையை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்களா இருக்கும், ஆகையால் அது கெட்ட வார்த்தை ஆகிவிட்டது. இஸ்லாமிய அகராதியிலே, இஸ்லாம் அகராதியிலே ஜிஹாத் என்பது நேர்மைக்கு மறுபெயர், நேர்மையை பரத்துவதற்கு மறுபெயர் தான். இதுவரை ஜிஹாத் என்பது யாரையும் கொள்ளுவதற்கு பெயர் அல்ல. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனப்பக்குவத்தை படுத்தி, மனப்பக்குவப்படுத்திய பிறகு சீரான சிந்தனை ஏற்படுத்திய பிறகு, சிந்தனை ஒற்றுமை ஏற்படுத்திய பிறகு, வெறும் பள்ளிவாசலிலே தொழுக வைக்கிற தொழுகும் அவர்கள் தான் வைத்தார்கள். அவர்களுடைய ஹயாத் வரை அவர்கள் தான் தொழுக வைத்தார்கள். தொழுக வைப்பது என்பது மார்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு அர்த்தம். தொழுக வைக்கிறவர் என்பவர் வெறும் குனிந்திருமிடுவர் அல்ல, தொழுக வைப்பவர் இவருடைய ஆன்மீக ரீதியான அத்தனை காரியங்களுக்கும், அரசியல் ரீதியான அத்தனை காரியங்களுக்கும், குடும்ப ரீதியான அத்தனை காரியங்களுக்கும் அவர்தான் பொறுப்பாளர், அதற்கு வழிகாட்டி என்பவருக்கு பெயர் தான் இமாம். இமாம் என்றாலே தலைவர் என்றுதான் அர்த்தம். இமாம் என்றாலே தலைவர் என்றுதான் அர்த்தம். அம்மா என்றாலே வழிகாட்டியார் என்றுதான் அர்த்தம். அம்மாவிலிருந்து பிறந்த சொல் தான் இமாம். இமாமாக இருப்பவர்கள் வழிகாட்டிகள், சமுதாயத்தினுடைய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சு அல் இமாம் காமியோன். இமாம் தொழுகைக்கு பொறுப்பாளி போல சமுதாயத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இமாம்களே நீங்கள் தான் பொறுப்பாளிகள். ஆனா அப்படி சொன்னா இப்ப அப்படி இல்லையே சொல்லுவாங்க, அது வேற விஷயம். ஆனா உண்மை அதுதான். அப்படி பொறுப்பேற்று என்ன செய்தார்கள்? வெறும் அவர்களுடைய குடும்பத்துக்கு வழிகாட்டவில்லை, குடும்பத்துக்கும் வழிகாட்டினார்கள், கணவன் மனைவி பிரச்சனைக்கும் வழிகாட்டினார்கள், அவர்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் வழிகாட்டினார்கள், ஊர் நிர்வாகத்துக்கும் வழிகாட்டினார்கள், நாட்டு நிர்வாகத்துக்கும் வழிகாட்டினார்கள். அகில உலகத்தையும் எப்படி நிர்வகிப்பது, அரசியல் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முன்னோடி. அவர்கள் கொல்லத்தான் நாடி இருப்பார்கள், ஆனால் எத்தனை பேரை கொண்டிருக்கலாம் தெரியுமா? கொள்ளுவதுதான் அவர்களுடைய நாட்டமாக இருந்திருக்குமானால் எத்தனையோ, அதாவது எண்ணிக்கையில் நடந்தால் வேலை கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு கொள்ளுவது நோக்கமே இல்லை. இத்தனை யுத்தங்கள் நடந்தது, 29 22 யுத்தத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி தாங்களே போனார்கள். 88 சரியாக்கள், சரியா சொன்னால் சிறுபடைகள், தபூக்கில் அனுப்பு யுத்தமே நடக்கல, அது போன்ற படைகள் இதுவெல்லாம் போனது. ஆனால் மொத்தம் கொல்லப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? இஸ்லாமிய சரித்திரத்திலே அத்தனை யுத்தங்களையும் சேர்ந்து மொத்தம் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? இதோ எடுத்துக்கொள்ளுங்கள், இன்றைய உலக வரலாற்றுடைய நெடுகளே கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கை இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது. ஒரு எண்ணிக்கை, மிகப்பெரிய எண்ணிக்கை, சொல்லத்தகுந்த ஒரு எண்ணிக்கை இருக்கிறது சொன்னால், உலக மகா யுத்தம் நடந்ததே 1914 உலக மகா யுத்தம், 1946 ஏறக்குறைய அதே இரண்டாவது மகா யுத்தம். நான் என்னுடைய மாணவர்களிடத்தில் விளையாட்டாக சொல்லுகிறேன், 1914 என்னுடைய தகப்பனார் பிறந்தார். உலக மகா யுத்தம் முதல் உலக மகா யுத்தம், 1944 நான் பிறந்த இரண்டாவது உலக மகா யுத்தம். நாங்க பிறந்தாலே யுத்தமா. அதனால இந்த வருஷம் நல்லா ஞாபகம் இருக்கு. 1914 உலக மகாயுத்தத்தின் போது ரஷ்யாவிலே கொல்லப்பட்டவர்கள் மட்டும் 700,000 பேர், ஜெர்மனியிலே கொல்லப்பட்டவர்கள் 600,000 பேர். மொத்த கணக்கெடுத்தால் முழு உலகத்திலும் முதல் மகாயுத்தத்திலே கொல்லப்பட்டவர்கள் 73,000 பேர். முகமது சல்லாசனுடைய 88 யுத்தங்களிலே மொத்தம் கொல்லப்பட்டவர்கள் 1018 பேர். கணக்கு இருக்கிறதா? ஏதாவது கால்குலேட் பண்ண முடியுமா? ஒரு யுத்தத்திலே 3,250,000 பேர், 82 யுத்தத்திலே 1018 பேர். கைது செய்யப்பட்டவர்கள் 6,563 பேர். கைது செய்யப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் முஸ்லிம்கள் ஏறக்குறைய 250 பேர், மொத்தம் சேர்த்து 1018. கைது செய்யப்பட்டவர்கள் 6,563 பேர். இதிலே 6,367 பேர் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த கைதிகளை ரசூல் வச்சுக்கல, கைதிகளை நேர்மையாக நடத்துவதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் குறி என்று சொன்னார்கள். ஒரு கைதி, அவர் கட்டப்பட்ட கைதி விட முடியாது, ஏதாவது செய்திருவார். அதனால கட்டப்பட்டிருக்கிறார், அவர் அணத்துகிறார். அவர் கட்டப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அவர் இரவு நேரத்திலே அணத்துகிறார். ரசூலுல்லா தங்களுடைய வீட்டிலே தூக்கவில்லை தெரியுமா? ஏன் மழித்திருக்கிறேன் கேட்டபோது சொன்னார்கள், கைதியுடைய அணத்தல் சப்தம் என்னை தூங்க விடவில்லை என்று சொன்னார். யாருடைய அணத்தலுக்கும் அசராமல் இருக்கிறீர்களே, எங்களுடைய முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி பாருங்கள். இது மட்டுமல்ல, ஒரு திருடன் கைவெட்டப்பட்டது, ஒருவர் திருடி விட்டார், கைவிட்டு விட்டார்கள், கைவெட்ட வேண்டும் என்று சட்டம். இது கொடுமையா என்று கேட்டால் கொடுமைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு என்று கேட்போம். சொல்லுகிறார், கைவெட்டுவது ஒரு கொடுமை. குவைத்திலிருந்து பெண்ணை கடத்தி கொண்டு வந்து விட்டாலும், பாஸ்போர்ட்டே இல்லாமல் வந்து விட்டாலும் அந்த பெண்ணை எது செய்யக்கூடாது? சரி, அந்த பெண் அதாவது உறவுக்கு முன்னாலே, கல்யாணத்துக்கு முன்னாலே உறவு கொண்டா தப்பு இல்லையாது. நேத்த பேப்பர்ல இருக்குது, ஜப்பான்ல அமெரிக்க ராணுவ வீரன் ஒருவன் ஜப்பானி பெண்ணை கெடுத்து விட்டார். நேத்த பேப்பர்ல இருக்கு, அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் ஜப்பான்ல, அமெரிக்க துருப்பு ஏராளமா இருக்கு ஜப்பான்ல இருக்கு. எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அவங்க காவல்காரர்கள் போட்டு வைக்கிற பழக்கம். எதுக்காக அவங்க மீறி யாரும் நடந்துடக்கூடாது. அவர்களுடைய எஜமானர்கள், நம்முடைய எஜமானர்கள் அவர்கள், நாம் அவருக்கு அடிமைகள். அதனால அவர்களுடைய துருப்புகள் இருக்கும், பாகிஸ்தானுக்கு வர பாக்குது, இந்தியாவுக்கு வர பாக்குது, ஜப்பான்ல ஏராளமான துருப்பு நிற்குது. அதிலே நடக்க பள்ளிக்கூட சிறுமியை கெடுத்து விட்ட ரெண்டு பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாலே, ராணுவ துருப்பு, ராணுவம், அமெரிக்க ராணுவம். நேற்று பேப்பர்ல இருக்கு, ஜப்பான்ல அமெரிக்க துருப்பில ராணுவத்தில் உள்ள ஒரு நபர் ஒரு பெண்ணை, 20 வயது பெண்ணை கெடுத்து விட்டார். அதனால அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப அவர் தன்னுடைய வாதத்திலே சொல்லுகிறார், நான் கெடுக்கவே இல்லை. பின் என்னதான் செஞ்சீங்க? அவளுடைய சம்மதத்துடன் உடல் உறவு கொண்டேன். அவளுடைய சம்மதத்துடன் உடல் உறவு கொண்டேன். அப்ப அது கெடுக்கிறது இல்லையா? அது பேர் சினா இல்லையா? ரெண்டு பேரும் என்ன சம்மதிச்சாலும் சரியாயிருமா? சம்மதத்துக்கே அர்த்தம் வழங்கலையே, சம்மதத்துக்கே அர்த்தம் வழங்கலையே. இப்ப இந்த இடத்துல அந்த கல்யாணமாகாத பெண்ணை கொண்டு வந்துட்டா எல்லாம் சொல்றாங்க, அவளை கல்லால் அடிப்பதுதான் முறையா என்று கேட்கிறார்கள். கல்யாணமாகாத பெண்ணை ஒரு விபச்சாரம் செய்துட்டால், அது விபச்சாரம் தான் நம்ம மார்க்கத்தில் சொல்லுவோம், விபச்சாரம் செய்துட்டால் கசையடிதான் அடிக்க வேண்டும் என்ற கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணம் ஆனவர்களுக்குத்தான். சோறிற்கு திருடுகிறால் அவனை கொள்ளுங்கள், சோறு இல்லாமல் திருடுகிறால் அவனை அடியுங்கள். சோறு இருக்குது, அப்புறம் அந்த சோறு நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அவனை சும்மா விடக்கூடாது. சோறே இல்லை, பட்டினி, பாவம், திருடிட்டான், பரவாயில்ல, கொஞ்சம் தண்டனை குறைச்சுக்க. மார்க்கம் மனிதனுடைய மனதை புரிந்ததுக்கு பெயர் மார்க்கம் என்று கூட நான் சொல்ல மாட்டேன். மனிதனுடைய மனதை படைத்தவனுக்கு பெயர் மார்க்கம். மனிதனுடைய மனதை படைத்தவனே வந்தானே. அவர்களுக்கு அவர்களுடைய அணத்தல் ரசூலுல்லாவை தூங்கிவிடவில்லை. பிறகு கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு காரணம் காட்டி சொல்ல விடுதலை செய்தார்கள். அந்த ஆயத்து வருகிறது, அந்த ஆயத்தில் பதிலுடைய கைதிகளை என்ன செய்யலாம் என்று பேசும்போது, அதில் துமரது இல்லாஹத்தாலோ வீரமிக்கவர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று வந்தவர்களை அழிக்காமல் விடக்கூடாது. நம்மை அழிக்க வேண்டும் வந்தவர்களை அழிக்காமல் விடக்கூடாது. என்ன நியாயம் இது? நம்மளை அழிக்க நினைத்தவர்கள் நம்முடைய கையில கிடைத்திருக்கிறார்கள், அவரை அழிக்காமல் எப்படி விட முடியும்? எனவே இந்த கைதிகளை எல்லாம் ஒரு எந்த யுத்தம் என்றாக பதிலாக இருக்கணும், அத்தா யூசுஃப் ஆர்தி என்ற அந்த ஆயத்தில் வருகிறது. அவர்களை எல்லாம் ஒரு மர காட்டுக்குள்ளே விட்டு அந்த காட்டுக்கு நெருப்பு வைத்து விட வேண்டும், அவர்கள் பெரும் புசுங்கி எரிந்து போக வேண்டும் என்று துமர் அபிப்பிராயம் சொன்னார்கள். அதில் விடுதலை செய்யலாம் என்று சொன்னார்கள். பணம் வாங்கிக் கொண்டோ அல்லது அவர்கள் கல்வி கற்றுத் தர வேண்டும் என்ற நிபந்தனை வைத்தோ அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களை விடுதலை செய்கிற அபிப்பிராயத்தை தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர கொல்ல வந்தவர்களையும் கொல்லாதவர்கள் எங்கள் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொல்ல வராத எங்களையும் கொல்ல நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது காலத்தினுடைய கோலம் என்று சொல்லுவதை தவிர மாறாக அலங்கோலம் என்று சொல்வதை தவிர வருகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக வழிகாட்டி வெறும் அதாவது ஆன்மீகத்துக்கு மட்டும் வழிகாட்டியாக இருக்கவில்லை. இந்த உலகத்திற்கு யார் வந்தாலும் சரி, எந்த காலத்தில் வந்தாலும் சரி, ஆட்சி எப்படி நடத்த வேண்டும், அகதிகளை எப்படி நடத்த வேண்டும், கைதிகளை எப்படி நடத்த வேண்டும், யுத்தமே நடக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும், கைதிகளாக கிடைத்து விட்டால் அவர்களை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் சொல்லித்தராத வழியே கிடையாது. ஒன்று கூட இந்த உலகத்தாலே காண்பிக்க முடியாது, உங்களாலே என்று நான் சொல்ல மாட்டேன், இந்த உலகத்தாலே காண்பிக்க முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டாத ஒரு துறை இருக்கிறது என்று யாராலும் நிரூபிக்க முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு மனித ரீதியில மனித உருவத்திலே பிறந்து எதற்கெல்லாம் வழிகாட்ட முடியுமோ அதற்கெல்லாம் வழிகாட்டி விட்டு எதற்கு வழிகாட்ட முடியாது என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, இதை செய்தால் அதை செய்ய முடியாது என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதற்கு எப்படி நடக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு சொல்லித்தந்து அவர்களுடைய வழிமாறு மூலமாக சொல்லித்தந்து அவர்கள் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தாபியங்கள் தமய தாபியங்கள் பின்னாலே வருவார்கள், அவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். அதற்கு பெயர் தான் மதுகவி சகோதரர்களே. இங்கே மதுகவி சில பேர் தூஷணிக்கிறார்கள், மதுகவி என்பது ஒன்றுமே இல்லை, ரசூலுல்லாஹ் செய்ய முடிஞ்சதெல்லாம் செஞ்சு காமிச்சாங்க, முடியாது என்ன செய்யறது, முடியாத சில காரியம் இருக்கிறத என்ன செய்ய, அதை சாபாக்களுக்கு சொல்லி சென்றார்கள். ஆக ஒரு இன்று நீங்கள் சிந்தியுங்கள், நம்முடைய மார்க்க நம்முடைய நம்முடைய மேதாவிகளிலே யாராவது வெறும் தொழிலுக்கு மட்டும்தான், நோம்புக்கு மட்டும்தான், இதுக்கு மட்டும்தான், நாங்க ஒரு மூலையில இருந்து இதை சொல்லிக்குவோம், மத்ததெல்லாம் இப்படி செஞ்சுக்க அப்படி செஞ்சுக்க உங்களுக்கு வழி மட்டும் சொல்லுவோம் நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னா அவங்களை நீங்க அவங்கள ஒத்துக்குவீங்களா, அல்லது அதற்கும் வழிகாட்டி விட்டு நேராக களத்திலே இறங்கி அவர்கள் காரியம் செய்வார்களே ஆனால் அவர்களை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்திலும் இறங்கினார்கள், போர் களத்திலும் இறங்கினார்கள், மஸ்ஜிதுடைய களத்திலும் இமாமாக இருந்தார்கள். இங்கேயும் இமாம், அங்கேயும் இமாம். உலமாக்களை இப்பொழுதாவது வெளித்துக் கொள்ளுங்கள், உலமாக்களை பின்பற்றும் சமுதாயத்தினரே இப்பொழுதாவது வெளித்துக் கொள்ளுங்கள். இனியும் இனியும் தூங்குவீர்களானால் நம்மை விழிக்க வைக்கிற நபர் இந்த உலகத்திலே பிறக்க போவதில்லை. எனவே நாம் சொல்லுகிறோம், நாம் நீதிக்கு முதல்கிறோம், நாம் இந்தியாவினுடைய பாசத்துக்கு முதல்கிறோம். உங்களுக்கு யாவகம் இருக்கும் என்று நினைக்கிறேன், கார்கிலுக்காக வேண்டி நிதி கொடுக்கும் போது இங்கே கலெக்டராக இருந்தவர் அவருடைய முன்னிலையிலே அங்கே அந்த பிசிஎன் ஓரியன்டல் ஸ்கூலில் நடந்தது நினைக்கிறேன். கார்களுக்கு நிதி கொடுக்கும் போது வேறு சில தவிர்க்க முடியாத காரணத்தினாலே நான் அங்கே அமர வேண்டியதாயிற்று. நிதி கொடுக்கப்படுகிறது, நான் அங்கே அமர வேண்டியதாயிற்று. இது மாதிரியான கூட்டங்களிலே பேசியோ அதோ ஏதோ பழக்கம் இல்லை. கார்கள் நிதி கொடுக்கிற கூட்டத்திலே நான் என்ன அரசியல் பேச முடியும், கார்கள் யுத்தத்தை பற்றினால என்ன பேச முடியும், நான் எதை பேசினாலும் தப்பா போயும், என்ன பேச முடியும், நான் எதை பேசினாலும் தப்பா போயும். ஆகினால் நான் பார்த்தேன், சரி கார்கள் நிதியில நாம பயான் பண்றது சரியில்லை, அதனால சும்மா எழுதி படிப்போம்னு சொல்லி படிச்சேன். அதை இங்க கொண்டு வந்தேன் என்னன்னு சொன்னா அன்றைக்கு கேட்கலன்னு சொன்னா கூட அதை கேட்டு மறந்து இருந்தா கூட அந்த கார்கள் நிதி கொடுக்கும் போது இந்தியாவினுடைய பாசம், இந்தியாவின் மீது நமக்கு என்ன பாசம், இந்தியாவின் மீது நமக்கு என்ன நேசம், பாகிஸ்தானுக்கு நமக்கு என்ன உறவு, ஈமான் என்ன சொல்லுகிறது என்பதை எல்லாம் சாடை மாடையாக இதில் சொல்லி இருக்கிறேன். அதை கொஞ்சம் படித்து காட்டுகிறேன், அதை கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் சத்தமா பேசுறது, அதுக்காக படிச்சு காட்டும்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.